ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 174வது நாமா நிர்பவாயை நமஹ. இந்த நாமாவோட அர்த்தம் என்னென்னக்க, உற்பத்தி இல்லாதவள். அதாவது பிரம்மத்தினுடைய ஒரு அடையாளம் இது, உற்பத்தி இல்லாதது. பிரம்மம் தனிச்சிருக்கக்கூடியது, எந்த விதமான உற்பத்தியும் இல்லாமல் சலனம் இல்லாமல் அது தனியாக இருக்கக்கூடியது. அதாவது இந்த பவ அப்படிங்கிறதுக்கு சம்சாரம், சம்சார சாகரம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வாழ்வியல் தத்துவத்தை சொல்கிறது. அந்த விதமான ஒரு உற்பத்தி அப்படிங்கிறது நேரடியாக இல்லாதவள் அம்பாள். என முக்குணங்களையும் கடந்து இருக்கக்கூடியவள். அந்த பிரம்மத்தில் தான் எல்லாமே ஒடுங்கிறது. அதனால் அந்த முக்குணங்கள்லேருந்து தான் அந்த உற்பத்தி அப்படிங்கிற விஷயங்கள் உருவாகுது. அது இல்லாதவள். அவள் நேரடியாக எந்த விதமான உற்பத்தியும் பண்ணுறதில்ல. அந்த பிரம்மத்திலிருந்து எந்த விதமான உற்பத்தியும் ஏற்படுறதில்லை. அது தத்துவங்களாக தான் பிரிக்கப்படுறது. 5 பிரம்மங்கள், அதாவது பஞ்சபிரம்மங்கள் அப்படிங்கிறத உருவாக்கி அதிலிருந்து தான் உற்பத்தி அப்படிங்கிறது உருவாகுது. அந்த சம்சார சாகரம் அங்கிருந்தான் உற்பத்தி ஆகுது. அம்பாள் நேரடியாக எந்த விதமான காரண காரியத்துக்கும் ஒரு பொறுப்பாக இருக்கிறது இல்லையா. அதனால் இங்கே உற்பத்தி இல்லாதவள் அப்படின்னு சொல்லப்பட்டு நிர்பவாயினமாக அப்படிங்கிற நாம அம்பாளுக்கு விளங்குறது. அடுத்த நாம பவனாசின்யே நமக. எப்படி போன நாமால் அம்பாளுக்கு அந்த சம்சார பந்தம் அப்படிங்கிறது இல்லையோ, அதை உருவாக்காமல் இருக்களோ, அது மாதிரி தன்னை அண்டிய பக்தர்களுடைய சம்சார பந்தத்தை அழிக்கக்கூடியவள், அது ஞானத்தை அருளக்கூடியவள். இது சக்தி ரகசியத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சுக்லபக்ஷ நவமி என்று விதிப்படி சண்டிகைக்கு நெய்யபிஷேகம் செய்வருடைய புண்ணியம் எப்படி இருக்குமா, தன்னையும் தனக்கு முன் 10 தலைமுறைகளையும் தனக்கு பின் வரக்கூடிய 10 தலைமுறைகளையும் சம்சார சாகரத்திலிருந்து விடுவித்து துர்கையோடைய லோகத்தில் பிரகாசிக்க வைக்குமா, இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சம்சார சாகரத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அம்பாள் அருள்றாளாம். அதனால் அம்பாளுக்கு இங்கே பவனாசின்யமாக அப்படின்னு சொல்லப்படுறது. அதனுடைய பொருள் என்னன்னுக்க, சம்சார பந்தத்தை தன்னுடைய பக்தர்களுக்கு எடுப்பவளாம், அந்த சம்சார பந்தத்தை அழிக்கக்கூடியவளாம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த நாம நிர்விகல்பாயி நமக. அதாவது இல்லாத வஸ்துவை சொல்லால் மட்டும் தெரிவிக்கும் விஷய சம்பந்தம் இல்லாதவள். அதாவது என்ன அர்த்தம்னாக்க, சப்தத்தால் மட்டும் குறிக்கப்படவும் இல்லாத வஸ்து. அதாவது நடைமுறை வழக்கத்தில் பேசிகிட்டு இருப்போம், உதாரணமாக முயல் கொம்பு அப்படின்போம், முயலுக்கு கொம்பு கிடையாது. அதுமாதிரி குதிரை கொம்பு அப்படின்னு சொல்லுவோம், அதற்கும் கொம்பு கிடையாது. மனதில் மட்டும் தோன்றும் பொருள் உண்மையானதல்ல. இந்த நாமாவினால் அம்பாள் விஷய சம்பந்தம் இல்லாததும் நித்தியமுமான ஞான ரூபினி அப்படின்னு உபதேசிக்கப்படுறது. நிர்விகல்பம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க பேதங்கள் ஒன்றும் மனதில் தோன்றாத தியானத்தோட கடைசி நிலை, அந்த நிர்விகல்பம் அப்படின்னு சொல்கிறது. வி அப்படின்னாக்கா எதிரிடை, கல்ப என்றால் ஒரு கொள்கை. அம்பாளுக்கு எதிரிடையான எந்த கொள்கையும் கிடையாதான். ஏனில் எந்த வஸ்துவையும் அவளிடமிருந்து பிரிக்க முடியாத தன்மையில் இருக்காள் அம்பாள். அம்பாளாக நினச்ச மாத்திரத்தெல்லாம் க்ஷண நேரத்தில் அவள்கிட்டேருந்து வஸ்துக்கள்லாம் பிரியும். நம்ம என்றைக்குமே வஸ்துவை பிரித்து பார்த்து அம்பாள்கிட்டருந்து எதையும் அணுக முடியாதான் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்ருதிகளின் பரம தாற்பயம் பிரம்மரூபம் முதலிய ஆகாரங்கள் இல்லாதது என விளக்குவதேவான். அதாவது ஸ்ருதிகளில் பரம தத்துவமாக என்ன சொல்லப்படுதுன்னாக்க, பிரம்மம் வந்து நாமம் ரூபம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இல்லாதது அப்படின்னு விளக்கிறது தான் இந்த ஸ்ருதிகளுடைய ஒரு தாத்பரியமாக விளக்கிறது. இங்கே அம்பாள் எந்த விதத்திலையும் இல்லாத வஸ்துவை சொல்லால் சொல்லக்கூடிய அந்த இயற்கைக்கு மாறான ஒரு விஷயத்தில் ஈடுபடாதவளாம் அப்படின்னு இங்கே சொல்கிறது. அதனால் அம்பாளுக்கு இங்கே நிர்விகல்பாயை நமக அப்படிங்கிற ஒரு நாமா விளங்குறது. அடுத்த நாமா நிராபாதாயை நமக. இந்த நாமாவோட அர்த்தம் என்னக்க, கலக்கமில்லாத புத்தியே உடையவள். அதாவது கிளிஞ்சலை வெள்ளி அப்படின்னு தவறாக நினச்சிட்டு மனது வந்து அது மேலே வந்து ஒரு ஈடுபாடு கொள்வது. அதாவது ஒன்றை மற்றொன்றாக அறிவதால் இது வெள்ளி அல்ல கிளிஞ்சல் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் இந்த கலக்கம் மறைஞ்சிடுது தான், இந்த ஞானம் வருதாங்க. அம்பாளை தவிர வேறு இரண்டாவது வஸ்து கிடையாது, ஆகையால் அந்த மாதிரி கலக்கம் ஒன்றும் இல்லாதவள் அப்படின்னு இங்கே அம்பாளுக்கு ஒரு நாமா வழங்கப்படுறது. அடுத்த நாம நிர்பேதாயே நமக, பேதம் இல்லாதவள் அப்படின்னு சொல்லப்படுறா. வேற்றுமையான புத்தி ஏற்படக்கூடியது ஒன்றும் அம்பாள் இடத்துல இல்லையா, அதனால நிர்பேதா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமம் வழங்கப்படுறது. பராசக்தி தான் முடிவில்லாதவள், எல்லாவற்றிற்கும் தலைவி, எந்த விதமான பேதங்களும் இல்லாதவள், எல்லா வேற்றுமைகளையும் அழிக்கிறவள் அப்படின்னு இந்த நாம அம்பாளை மிகவும் உயர்ந்த நிலையில் நிர்பேதாய நமக அப்படின்னு விளக்கிறது. அடுத்த நாம வேதநாசினியே நமக. இதற்கும் போன நாம நிர்பேதாவுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதாவது அவளும் பேதம் இல்லாதவள், அவளை அண்டி இருக்கக்கூடிய பக்தர்களுடைய பேத உணர்வையும் அழிப்பவளாம். அதனால் அம்பாள் மட்டும்தான் அப்படின்னு பக்தர்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நிலையில் அம்பாள் இருக்கா. பக்தர்களுக்கு தத்துவ ஞானத்தை உண்டு பண்ணி பேத உணர்வை அம்பாள் போக்குறாளாம். அதனால் அம்பாளுக்கு இங்கே வேதநாசினி நமக அப்படிங்கிற ஒரு நாம வழங்கப்படுறது. இப்படியாக இங்கே மேலே குறிப்பிடப்பட்ட இந்த நாமாக்கள் எல்லாமே அம்பாளுடைய அந்த சூட்சமமான ரூபங்களை ரொம்ப அழகாக வர்ணனையாக சொல்லியிருக்கு. இதில் பக்தன் அனுசரிக்கக்கூடிய விஷயங்களையும் தத்துவார்த்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசினியாதி அஷ்ட வாக் தேவதைகள் எந்த பாவனையில் சொல்லியிருக்காளோ, எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்காளோ, அந்த தத்துவார்த்தத்தை புரிஞ்சுட்டு நம்ம இந்த நாமாக்கள் எல்லாம் ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக நினைக்கிறேன். ராதாகிருஷ்ணன்.